யாத்திராகமம் அத்தியாயம் 9. ஐந்தாவது ஆடுமாடுகளின் மீதான வாதை. பின்பு யெகோவா மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடம் போய் எனக்கு ஆராதனை செய்ய என்னுடைய மக்களைப் போகவிடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்திருந்தால் யெகோவாவுடைய கரம் வெளியில் இருக்கிற உன்னுடைய மிருகங்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடுமாடுகளின் மேலும் இருக்கும். பெரிய கொடியதான கொள்ளை நோய் உண்டாகும். யெகோவா இஸ்ரவேலின் மிருகஜீவன்களுக்கும் எகிப்தியர்களின் மிருகஜீவன்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். இஸ்ரவேலுக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு யெகோவா இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி, யெகோவா ஒரு காலத்தை குறித்தார் என்றும், எபிரேயர்களுடைய தேவனாகிய யெகோவா சொல்கிறார் என்றும் அவனிடம் சொல் என்றார். மறுநாளில் யெகோவா அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியர்களுடைய மிருகஜீவன்கள் எல்லாம் செத்துப்போனது. இஸ்ரவேலர்களின் மிருகஜீவன்களில் ஒன்று கூட சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேல் மக்களின் மிருகஜீவன்களில் ஒன்று கூட சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அவன் மக்களை போகவிடவில்லை. ஆறாவது கொடிய கொப்புளங்களின் வாதை. அப்பொழுது யெகோவா மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி அளவு சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன்பு வானத்திற்கு நேராக தூவட்டும். அது எகிப்து தேசம் முழுவதும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர்கள் மேலும் மிருகஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்பச் செய்யும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்திற்கு நேராக தூவினான். அப்பொழுது மனிதர்கள் மேலும் மிருகஜீவன்கள் மேலும் புண்கள் மற்றும் கொப்புளங்கள் வந்தது. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர்கள் எல்லோர் மேலும் உண்டானதால் அந்த கொப்புளங்களினால் மந்திரவாதிகளால் மோசேக்கு முன்பாக நிற்க முடியாமல் இருந்தது. ஆனாலும் யெகோவா மோசேயோடு சொல்லியிருந்தபடியே யெகோவா பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுடைய சொல்லை கேட்கவில்லை. ஏழாவது கல்மழையின் வாதை. அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, நீ அதிகாலையில் எழுந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என்னுடைய மக்களை அனுப்பிவிடு. விடாமல் இருந்தால் பூமியெங்கும் என்னைப் போல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படி இந்த முறை நான் எல்லாவித வாதைகளையும் உன்மேலும் உன்னுடைய வேலைக்காரர்கள் மேலும் உன்னுடைய மக்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இல்லாமல் நாசமாக போகும்படி நான் என்னுடைய கையை நீட்டி உன்னையும் உன்னுடைய மக்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடம் காண்பிக்கும்படியும் என்னுடைய நாமம் பூமி முழுவதும் பிரபலமாகும்படியும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என்னுடைய மக்களை போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயா? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்த நேரத்தில் பெய்ய செய்வேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன்னுடைய மிருகஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டில் சேர்த்துக்கொள்ளாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகும்படி அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயர்களின் தேவனாகிய யெகோவா சொல்கிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். பார்வோனுடைய வேலைக்காரர்களில் எவன் யெகோவாவுடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன்னுடைய வேலைக்காரர்களையும் தன்னுடைய மிருகஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவரச் செய்தான். எவன் யெகோவாவுடைய வார்த்தையை மதிக்காமல் போனானோ அவன் தன்னுடைய வேலைக்காரர்களையும் தன்னுடைய மிருகஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர்கள் மேலும் மிருகஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லாவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன்னுடைய கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன்னுடைய கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது யெகோவா இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாக ஓடியது. எகிப்து தேசத்தின் மேல் யெகோவா கல்மழையை பெய்ய செய்தார். கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடியதாக இருந்தது. எகிப்து தேசம் தோன்றிய நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதர்களையும் மிருகஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேலர்கள் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் கல்மழை பெய்யாமல் இருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். யெகோவா நீதியுள்ளவர். நானும் என்னுடைய மக்களும் துன்மார்க்கர்கள். இது போதும். இந்த பெரிய இடிமுழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படி யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள். நான் உங்களை போகவிடுவேன். இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்டவுடன் என்னுடைய கைகளைக் யெகோவாவுக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்றுபோகும், அதினால் பூமி யெகோவாவுடையது என்பதை நீர் அறிவீர். இருந்தாலும் நீரும் உம்முடைய வேலைக்காரர்களும் இன்னும் தேவனாகிய யெகோவாவுக்கு பயப்படமாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான். அப்பொழுது வாற்கோதுமை கதிர்விட்டும் கொள்ளுபயிரானது பூ பூத்திருந்தது, அதினால் கொள்ளும் வாற்கோதுமையும் அழிக்கப்பட்டு போனது. கோதுமையும் கம்பும் கதிர்விடாமல் இருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன்னுடைய கைகளை யெகோவாவுக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடிமுழக்கமும் கல்மழையும் நின்றது, மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது. மழையும் கல்மழையும் இடிமுழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவனுடைய வேலைக்காரர்களும் பின்னும் பாவம் செய்து தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். யெகோவா மோசேயைக் கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவன் இஸ்ரவேல் மக்களை போகவிடவில்லை.